அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தில்லை நகர் லக்ஷ்மிகா தோல் மற்றும் முடி மையத்தின் ஆலோசகர் தோல் மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திகேயன் அவர்கள் சோரியாசிஸ் நோய் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு மகிழுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
எனது அன்பான வணக்கம், சொல்லுங்க
சார். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சோரியாசிஸ் நோயை பத்தி தான் சார் பார்க்க போறோம்.
சரிங்க, சொல்லுங்க.
சோரியாசிஸ் நோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன சார்?
பொதுவா சோரியாசிஸ் நோய் வந்து தொன்று தொட்டதுக்கு முந்தைய காலத்துல இருந்து அறியப்பட்டு வர ஒரு பெரிய நோயா இருக்குதுங்க. ஆனால் வரைக்கும் இதுக்குண்டான தெளிவான காரணங்கள், இது வருவதற்குண்டான தெளிவான காரணம் முழுவதுமா கண்டுபிடிக்கப்படல. இது இதனால வரலாம், இது போன்ற காரணங்களால வரலாம்னு சில யூகங்கள் தான் நம்ம இது வரைக்கும் நம்மால அறியப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான யூகம் என்னன்னா, இது வந்து பரம்பரை நோயாக இருக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு முத ரீசன். பரம்பரை நோய்ங்கிறது எதை வச்சு மெயினா சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 10 சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுல முக்கியம் ஆவரேஜா 4 பேத்துக்கு நாச்சும் அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில, அதாவது குடும்பத்துல யாருக்காச்சும் இந்த நோய் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேலும் இது வந்து எதிர்ப்பு சக்தி மண்டலத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னாலையும் இது மாதிரி வரலாம் அப்படின்னு இது மாதிரி ரெண்டு யூகங்கள் தான் இருக்கு. சரியான காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனால் சோரியாசிஸ் நம்ம மனிதனுக்கு வருது அப்படின்னா அது ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இது அதிகப்படுத்துக்குண்டான காரணங்கள் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். அப்படி அதிகப்படுத்துவதுக்குண்டான காரணங்கள் வந்து ஏற்கனவே இந்த சோரியாசிஸ் ஜெனிட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ் அதாவது ஜீன்ஸில் வந்து அந்த ஃபேமிலியில் சோரியாசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சோரியாசிஸ் அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்து பலருக்கு காணப்படுது. ஆனால் இது வந்து ஜெனிட்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை எதிர்ப்பு சக்தி அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க அது மாதிரியும் இருக்கலாம்னு தான் அறியப்படுதே ஒழிய, இதுக்குண்டான சரியான மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டியாலஜி, எக்ஸாக்ட் ஈட்டியாலஜி வந்து அன்னோன் தான் இது இருக்கு.
சார் இப்போ வந்து சோரியாசிஸ் நோய் வந்து பரம்பரையா வருது அப்படின்னு சொல்றீங்க சார்?
ஆமா, பரம்பரையாகவும் வருது.
ஓகே சார், இந்த நோயினுடைய அறிகுறிகள் வந்து எவ்வாறு சார் இருக்கும்?
இப்போ அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ இச்சி ஸ்கேலி டெர்மட்டோசிஸ் அப்படிம்பாங்க, அதாவது அரிப்பு இருக்கும். பெரும்பான்மையான பேஷண்ட்ஸுக்கு, எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அரிப்பு இருக்காது, பெரும்பான்மையான பேஷண்ட்ஸுக்கு அரிப்பு இருக்கும். ஸ்கேலி அதாவது ஸ்கேலினா செதில் செதிலாக வரும் சொரிஞ்சா, அதே மாதிரி வெல் டிமார்க்கேட்டட் வந்து சரியாக நல்லா அதை படம் வரைஞ்ச மாதிரி அங்கங்கே அவங்க உடம்புல நல்லா தெளிவாக, அதாவது நார்மல் ஸ்கின்னுக்கும் இந்த சோரியாசிஸ் இருக்கிற லீஷன்ஸுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிகிற அளவுக்கு, அதாவது நம்ம ஸ்கின்னோட மெர்ஜாக இருக்காது அந்த பிரச்சனை உள்ள இடம், நல்ல வெல் டிமார்க்கேட்டட் லீஷன்ஸ் அவங்க உடம்புல தெரியும். இது வந்து சொரியும் பொழுது பேஷண்ட்ஸ் அரிக்குதுன்னு சொரிஞ்சாலோ இல்லை சாதாரண தானாகவே சொரிஞ்சு பார்த்தாலும் செதில் செதிலாக கொட்டும். அந்த வந்து சில்வர் ஸ்கேல்ஸ்பாங்க, அந்த பல பலன் இருக்கும் பார்க்க, செதில் செதிலாக கொட்டும். அதையும் தாண்டி அவங்க அதிகமாக சொரிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னாங்கன்னா ரத்தம் மாதிரி ப்ளீடிங் பாயிண்ட்ஸ் வரும். இதெல்லாம் தான் சோரியாசிஸ்க்கு உண்டான அறிகுறிகள். இதை வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு சோரியாசிஸ் இருக்குதுன்னு பேஷண்ட்டும் தானாக தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் டாக்டரும் பேஷண்ட்டுக்கு சோரியாசிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் வந்து சோரியாசிஸ் வந்து பொதுவாக எங்கெங்கே வரும் உடம்புல அப்படிங்கிற இடங்களை வச்சும், பொதுவாக சோரியாசிஸ் அதிகமாக காணப்படுற இடங்கள் வந்து வெளிப்புறங்கள், அதாவது எக்ஸ்டென்சார் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது முழங்கை முழங்கால் அதே மாதிரி முதுகு பக்கம் இந்த மாதிரி இடங்களால் தான் காமனாக சோரியாசிஸ் வரும். இது மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம சோரியாசிஸ் எப்படி இது சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாங்க கிளினிக்கலாக.
சார் இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்தா நம்ம சோரியாசிஸ் கண்டறிஞ்சிடலாங்க சார், இதுல வகைகள் ஏதாவது இருக்குங்களா சார்?
ஆமா, இதுல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. பொதுவா சோரியாசிஸோட வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இது வந்து சாதாரணமா வந்து சின்னதா வந்து உடம்புல அங்கங்க வரும், அதை வந்து கட்டேட் சோரியாசிஸ்வாங்க. அதே மாதிரி பெருசா அடையடையா பெரிய பெரிய பேச்சா முதுகுல அந்த மாதிரி காலில் கையில எல்லாம் இருக்கும், அது வந்து அவ்வளவு ஈஸியா வைத்தியத்துக்கும் அது ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த மாதிரி சோரியாசிஸ் வந்து க்ரானிக் பிளாக் டைப் அப்படிம்பாங்க, இல்லைன்னா எலிஃபேண்டைன் சோரியாசிஸ்பாங்க, அதாவது யானை தோல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால. அதே மாதிரி சிலர் வந்து தலையில் மட்டும் சோரியாசிஸ் வரும், அதை வந்து அதை வர இடங்களை வச்சும் அதை வகைப்படுத்துவாங்க. தலையில் வந்தால் ஸ்கேல்ப் சோரியாசிஸ்பாங்க, ஸ்கேல்ப் அப்படின்னா நம்ம தலையில் இருக்க தோல் பேர் ஸ்கேல்ப். அதே மாதிரி பாமோ பிளான்டார் சோரியாசிஸ்பாங்க, பாமோ பிளான்டார்னா பாம்ஸ்னா கை, பிளான்டார்னா கால். ஸோ அது மாதிரி கையிலையும் கால்லையும் மட்டும் வர சோரியாசிஸ் இருக்குது, அது பேர் பாமோ பிளான்டார் சோரியாசிஸ்பாங்க. சிலருக்கு வந்து இந்த கையிலையும் கால்லையும் வந்து சோரியாசிஸ் இந்த செதில் செதிலாக வர்றதுக்கு பல சமயத்தில் பஸ்டியூல்ஸ் அதாவது சல கொப்பளங்கள் மாதிரி வரும், அதை பாமோ பிளான்டார் பஸ்டுலோசிஸ் அப்படிம்பாங்க. இது மாதிரி வர இடங்களை வச்சு, அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம மொதல் என்ன பண்ணோம், சோரியாசிஸ் பெரும்பாலும் வெளிப்போடுறவங்கள அதாவது எக்ஸ்டென்சார் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இது அதிகமாக நம்ம உடம்புல காணப்படும். இது மாறுதலாக மடிப்பு பகுதிகள்லையும் வரும், அதை வந்து ஃப்ளெக்சுரல் சோரியாசிஸ்பாங்க. இது மாதிரி சோரியாசிஸில் பல வகைகள் இருக்குங்க
சார். இப்போ இத்தனை வகையான சோரியாசிஸ் இருக்குங்களா சார்?
ஆமா,
தடுப்பு முறைகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேற மாதிரி இருக்குமா இல்ல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான தடுப்பு முறைகளா சார்?
இல்ல, தடுப்பு முறைகள்னு பாத்தீங்கன்னா சோரியாசிஸ்க்கு எக்ஸாக்டா சோரியாசிஸ் வராம தடுக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஒண்ணு, ஈவன் நம்ம ப்ராப்பரான வைத்தியம் பண்ணாலுமே அதை கட்டுப்படுத்த தான் முடியும். பெரும்பான்மையான பேஷண்ட் ஒரு தடவை சோரியாசிஸ் வந்துட்டா எந்த டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனாலும் இல்லை அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்லேருந்து பல டெர்மட்டாலஜிஸ்ட்டை மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா இனிமே இந்த பிரச்சனை நம்ம உடம்புக்கே வராமல் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சோரியாசிஸ் வந்து பொதுவாகவே வெளிப்புறங்களில் தான் வரதுனால அவங்களுக்கு அதனால பெரிய தொந்தரவோ பிரச்சனையோ இல்லைனாலும் அடுத்தவங்க பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான இந்த சொசைட்டி வந்து அவங்கள ஒரு மாதிரியோ இல்லை அறுவறுப்படைகிற மாதிரியோ பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் வர்றதுனால இது இனிமேல் நமக்கு வரவே கூடாதுன்னு தான் அவங்க வந்து ஒவ்வொரு டாக்டரா மாத்துறாங்க. ஏன் ஒவ்வொரு டாக்டரா மாத்துறாங்க? எந்த டாக்டர்கிட்ட பார்த்தாலும் அந்த டாக்டரால சோரியாசிஸை கட்டுப்படுத்த தான் முடியும். அதை கட்டுப்படுத்த முடியும்னா அப்பொழுதுக்கு இல்லாமல் பண்ண முடியும் வைத்தியம் பண்ணி. ஸோ திரும்ப வராமையே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சோரியாசிஸை தடுப்பதற்கு அப்படிங்கிற வழிமுறைகள் கிடையாது. ஆனால் இந்த முதல் சொன்னதில் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த சோரியாசிஸ் அதிகப்படுத்தக்கூடிய காரணங்கள், இதை வந்து நம்ம தவிர்க்கிறது மூலம் நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்க சோரியாசிஸ் இல்லை ஓரளவுக்கு இப்போ குணமாக இருக்க சோரியாசிஸ் அதிகமாகாமல் தடுக்கலாம். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சோரியாசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு மெயினாக நம்ம காணப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும். டிப்ரெஷன் ஏன்னா ரெண்டு ரீசன்னால, ஒன்று சோரியாசிஸ் இருக்குன்னுங்கிற டிப்ரெஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்க பேஷண்ட்ஸுக்கு சோரியாசிஸ் வந்திருக்கும். இந்த ரெண்டு விதமான டிப்ரெஷனுமே சோரியாசிஸை ரொம்ப அதிகப்படுத்தும். மேலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அதாவது மது பழக்கம் உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட சோரியாசிஸ் வைத்தியம் பண்ணுறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு மது பழக்கம் உள்ளவங்களுக்கு சோரியாசிஸ் வந்து கட்டுப்படவே படாது, மது பழக்கம் வந்து சோரியாசிஸை அதிகப்படுத்தும். அதே மாதிரி சில நம்ம ரத்த கொதிப்புக்கு பீட்டா பிளாக்கர்ஸ்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சோரியாசிஸ் அதிகமாகும். அதே மாதிரி வந்து இந்த மலேரியாக்கு சாப்பிடக்கூடிய குளோரோக்கின் மாத்திரைகள், இந்த மாதிரி மாத்திரைகளும் சோரியாசிஸ் அதிகப்படுத்தும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் சொல்றது டிப்ரெஷன் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட, அந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், சோரியாசிஸ் இருக்குங்கிற கவலைப்படக்கூடாது, மது பழக்கம் இருந்தால் அதை அறவே நம்ம நிறுத்திடணும். இப்போ டாக்டர்கிட்ட சொல்லி இப்போ வேற வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஏற்கனவே சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட வேற வைத்தியத்துக்கு போனால் எனக்கு ஏற்கனவே சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சோரியாசிஸை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரைகளை தவிர்த்து உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்ம தடுப்பு சோரியாசை கட்டுப்படுத்துறத தான் வாசிப்பிள்ளையோ வராமல் தடுக்கிறதுக்கு இது வரைக்கும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லை. அதே மாதிரி சருமம் அதிகமாக வறட்சி அடையாமல் பார்த்துக்கிறதும் சோரியாசிஸ் அக்ரவேட் ஆகாமல், அதாவது அதிகப்படாமல் பார்த்துக்கும். இப்போ என்னன்னா ட்ரைனஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த ஏற்கனவே சொன்ன செதில் படையின ஸ்கேல்ஸ் அதிகமாக வருது இல்லையா சோரியாசஸில், இதை வந்து நமக்கு வந்து ட்ரைனஸை வந்து தடுக்கிறது இந்த எமோலியன்ஸ், அதாவது மாய்ஸ்சரைசர்ஸும்பாங்க, அதாவது சர்மம் வறட்சி அடையாமல் இருக்கக்கூடிய க்ரீம்ஸை தடவினாலும் சோரியாசிஸ் கட்டுப்படும்.
சார், இப்போ இந்த நோயினால மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன?
காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. மெயினாக என்னென்னா டிப்ரெஷன் வரும், அதாவது சோரியாசிஸ் வந்துருச்சு நம்ம சொன்ன டிப்ரெஷன் சோரியாசிஸ் அதிகப்படுத்தோன்னா சோரியாசிஸ் வந்து வந்தவங்களை வந்து சமுதாயம் பார்க்குற விதம் பெரும்பாலும் வேறு விதமாக இருக்கனால, ப்ளஸ் தன்னைத்தானே அவங்க கண்ணாடியில் பார்த்துக்கலையே இல்லை அந்த லீஷன்ஸை பார்க்கும்போதோ அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது, இது ஒரு மெயின் காம்ப்ளிகேஷன். அடுத்தது என்னென்னா வந்து மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் முடிந்தவரை, அதாவது ஓரளவு அதை வாய் வழியாக எடுத்துக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸை எந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டும் எடுத்துக்காமல் இருக்க தான் நல்லது. ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி மாத்திரைகள் போட்டிங்கன்னா நாளடியில் பக்க விளைவுகள் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா, அது ஸ்டீராய்ட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சோரியாசிஸை அப்பொழுதுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறனால வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டீராய்ட்ஸை முழுமையாக தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம முதல் சொன்னோம் இல்லையா காம்ப்ளிகேஷன், அந்த ட்ரீட்மெண்ட்னால வர காம்ப்ளிகேஷன் இது. அதே மாதிரி இந்த இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்னு சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மெத்தோட்ரெக்ஸேட்டு அந்த மாதிரி சைக்ளோபாஸ்பமேட் இந்த மாதிரி சில ட்ரக்ஸை வந்து வேறு எந்த வைத்தியத்துக்கும் கேட்காத சோரியாசிஸ் இருக்கும், ரொம்ப சாதாரண வைத்தியம் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பெரிய கேன்சருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் இதெல்லாம், இந்த வந்து ஸ்ட்ராங்கான மருந்துகள் போடும்போது இதை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் ரொம்ப நாள் இடைவெளி அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கல்லீரல் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் ரத்த ஹீமோக்ளோபின் அளவு ப்ளஸ் வெள்ளை அணுக்களோட அளவுலாம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போக இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இது ரொம்ப நாள்பட்ட சோரியாசிஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு, இல்லாட்டி சிவியர் சோரியாசிஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு, இல்லை சில பேஷண்ட்ஸுக்கு டைரெக்டாகவே சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து ஒன்று ப்ரெசென்ட் ஆகும். அதாவது எப்படின்னா மூட்டுகளில் கிட்டத்தட்ட ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூட்டு வலி ஒரு சிவியர் ஆர்த்ரைட்டிஸ், அதை விட அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்குது. அது வந்து ரொம்ப மியூட்டிலேட், அதாவது கை காலெலாம் ரொம்ப அதிகமாக மடங்கி போகிறது ஜாயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வலி ஏற்படுறது, இதெல்லாம் வந்து ஸோ ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்லேருந்து இவங்களை வித்தியாசப்படுத்தி இவங்களுக்குரிய சிகிச்சை கொடுக்கறது மூலம் இவங்களோட வாழ்வை நம்ம மேம்படுத்த முடியும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம வந்து அதுலேருந்து அவங்கள வந்து பாதுகாக்க முடியும்.
சார், இப்போ இந்த நோய் வந்து தடுக்கிற முறையும் சொல்லியிருக்கீங்க, அதனுடைய மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கீங்க சார், இதனுடைய சிகிச்சை முறைகள்லாம் எந்த மாதிரிங்க சார்?
சிகிச்சை முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஏற்கனவே அவங்க வந்து அதாவது ஆல்கஹால் கன்செப்ஷன், இந்த திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னு நீங்கள் எதாவது எடுத்துக்கணும், ஆல்கஹால் கன்செப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை சுத்தமாக நிறுத்திடணும். அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு முறையான சிகிச்சையை எடுத்துக்கணும். இது போக மைல்டு மாட்ரேட் சிவியர்னு சோரியாசிஸை மூன்று வகைகளாக வகைப்படுத்திக்கணும். வைத்தியம் பண்ணும்போது மைல்டு டு மாட்ரேட் சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டாப்பிக்கலாக அதாவது தடவக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள் ப்ளஸ் வந்து அந்த ஸ்கேலிங்கை கண்ட்ரோல்படுத்துறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் உள்ள மருந்துகள் ப்ளஸ் ட்ரைன் இல்லாமல் இருக்குது எமோலியன்ஸ் மாய்ஸ்சரைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மருந்துகள்லாம் போட்டு சோப்பும் வந்து ட்ரை இன்டியூஸ் பண்ணாத நம்ம ஸ்கின்னோட ஈரப்பசையை பாதுகாக்கக்கூடிய சோப்பு உபயோகிக்கிறது மூலம் இந்த மைல்டு டு மாட்ரேட் சோரியாசிஸை கட்டுப்படுத்தலாம். ப்ளஸ் அரிப்பு இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள் டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்டு அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டு எகன் மீண்டும் சொல்லுறதுனா வாய் வழியாக எடுத்துக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்காமல் இருக்கணும். இப்போ சிவியர் சோரியாசிஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த சோரியாஸ் மைல்டு மாட்ரேட் சிவியராக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம வைத்தியத்தில் வந்து அதிக நாட்கள் யூஸ் பண்ணுற ஒரு மருந்து என்னன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு இருக்கு. இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பல விதத்துல இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ சோரியாசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வாங்க, அதாவது ரொம்ப எப்பவுமே உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புண்ணு மாதிரி அது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்க்கு இருக்கு. ஸோ இது சோரியாசிஸை மிகவும் நல்ல முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அதாவது ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ங்கிறது ஒரு பெரிய மருந்தில் வராது, சாதாரண சப்ளிமெண்ட்ஸ் தான். இதை எடுத்துக்கிறதன் மூலம் சோரியாசிஸையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், ப்ளஸ் இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அந்த அதிக நாளாக சோரியாசிஸ் இருக்கிறதுனால உடம்புல வரக்கூடிய பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸையும் இது தடுக்கிறதுக்கு உதவுதுங்கிறதுனால மைல்டு மாட்ரேட் சிவியர் எந்த கேட்டகரியில் இருக்கிற பேஷண்ட்ஸ்னாலும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸை தானாகவும் எடுத்துக்கலாம், மருத்துவரின் பரிந்துரையும் பேரிலையும் எடுத்துக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். பெகின் சிவியர் சோரியாசிஸ்ன்னு வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது வேறு எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாத சோரியாசிஸ், உதாரணத்துக்கு இப்போ டாப்பிக்கலாக நம்ம ஸ்டீராய்டு மருந்துகள் இந்த சால்சிலிக் ஆசிட் கலந்த மருந்துகள் போட்டு கேட்காத சோரியாசிஸ்லாம் நான் சொன்ன இந்த மெத்தோட்ரெக்சைட் அந்த மாதிரி மருந்துகளை வந்து டாக்டர் பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த மெத்தோட்ரெக்சைட் மருந்து வந்து யூஸ்வலாக வந்து கேன்சர் கொடுக்கக்கூடிய அளவு ஸ்ட்ராங்கான மருந்துங்கிறனால அதுக்கு பக்க விலைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறனால அதை வந்து கல்லீரல் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்காங்கிறத ரெகுலராக செக் பண்ணிக்கணும். மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்தை நார்மலாகவும் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து வெள்ளை அணுக்கள், ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள், ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதெல்லாம் ரெகுலர் நார்மலாக இருக்கான்னு மூணு வாரத்துக்கு ஒருக்க இல்லாட்டி 1.5 மாதத்துக்கு ஒருக்க செக் பண்ணிக்கிறது இந்த மெத்தட ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுங்க.
ஓகே சார், இப்போ இந்த நோயினால எந்த வயதினர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சார்?
முக்கியமாக வந்து இந்த சோரியாசிஸ் வந்து 2 குறிப்பிட்ட வயதில் வந்து அதிகமாக காணப்படுதுங்க, 30-39 வயது வரைக்கும், இன்னொன்று வந்து 50-69 வயது வரைக்கும். இந்த பீரியடில் தான் சோரியாசிஸ் அதிகமாக காணப்படுது. ஆனால் எந்த வயதினருக்கு வேணாலும் சோரியாசிஸ் வரலாம், ஈவன் குழந்தைங்களுக்கு கூட சோரியாசிஸ் வருது. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ அதாவது விகிதாசாரம் ரொம்ப கம்மி. அதிகமாக காணப்படுறது 30-39, 50-69 வயசுக்குள்ள.
ஓகே சார், இப்போ இந்த சோரியாசிஸ் நோய் வந்து முதல் முதல்ல என் நாட்டில் சார் தோன்றுச்சு,
அதாவது நம்ம முத சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்கு முன்னர் காலத்திலேருந்தே சோரியாசிஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. முத பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போக்ரட்டிஸ் கிரீஸில் வந்து கிறிஸ்துக்கு முன்னாடி அதாவது 300 வருடங்களுக்கு முன்னாடியே இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். சோரியாசிஸ் அப்படின்னா அந்த சோரா அப்படிங்கிறது கிரீக்கில் வந்து இச் அதாவது அரிப்புங்கிற வார்த்தை குறிக்கும். மாடர்ன் வேர்ல்டை பார்த்தீங்கன்னா ராபர்ட் வில்லன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். அது வந்து கிட்டத்தட்ட நம்ம 17ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு டெர்மட்டாலஜி மருத்துவர், அவர் வந்து ஃபாதர் ஆஃப் டெர்மட்டாலஜின்னு அவரை சொல்லுவாங்க. இவர் தான் தெளிவாக வந்து சோரியாசிஸுங்கிற இது ஒரு தனிப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்தி ரீசன்ட் டேஸில் அதுக்கு உண்டான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காரு.
சார், இப்போ இந்த நோய் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்காங்க சார்?
ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, வலி அதை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னா அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஆல்கஹாலிசம் அதான் மதுப்பழக்கம் இருந்தால், அதே மாதிரி டிப்ரெஷன் இருந்தால் அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறது, சருமம் வறட்சி அடையாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி டாக்டர் கொடுக்குற மருந்துகளை ப்ராப்பராக குறிப்பிட்ட நேரத்தில் உபயோகிக்கிறது, அதே மாதிரி வந்து இதை சோரியாசிஸை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறது, அதாவது இது வந்து 100% க்யூரபிள் கிடையாது, இது கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதாவது டயபிட்டிஸ் மாதிரி ஹைப்பர் டென்ஷன் மாதிரி ஒரு தடவை நமக்கு வந்துச்சுன்னா அப்பப்போ இது வந்துட்டு தான் இருக்கும். அதனால் வந்து அதை ரெமிஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் டாக்டரால். ரெமிஷன்ஸ் அப்படின்னா டிசீஸ் ஃப்ரீ பீரியட், அதாவது நம்ம உடம்புல சோரியாசிஸ் இல்லாமல் தான் டாக்டர் பார்த்துக்க முடியும். அறவே சோரியாசிஸ் திரும்ப வராமையே டாக்டரால் வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ இந்த சோரியாசிஸை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ப்ராப்பர் டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாலே இந்த சோரியாசிஸை நம்ம முழுமையாக கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம்.
சார், இப்போ வந்து இந்த நோய் ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரவும் தன்மை கொண்டதுங்களா சார்?
ஆமாம், இதுதாங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சோரியாசிஸ் வந்து எல்லாம் அதாவது ஒருவரிடம் இருந்து அடுத்தவருக்கு பரவக்கூடிய தன்மை கிடையவே கிடையாது. அதான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், நோய் கிருமியினால் வரக்கூடிய வியாதிகள் மட்டுமே தான் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவும். பொதுவாக நிறைய பேர் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஏதாச்சும் ஒரு பார்ட்னருக்கு சோரியாசிஸ் இருந்தால் ரொம்ப பயப்படுற விஷயம் இதுதான், தங்களுக்கு வந்துருமோ, தன்னோட பார்ட்னர்லேருந்து குழந்தைகளுக்கு வந்துருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு எந்த விதத்திலையும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் பரவாதுங்க சோரியாசிஸ்.
சார், இன்றைய சூழ்நிலையிலும் தமிழகத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எந்த மாதிரி சார் இருக்கிறாங்க?
அதாவது சோரியாசிஸ் சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோரியாசிஸ் வந்த பேஷண்ட்ஸு, அதாவது நம்ம சொல்கிற மாதிரி டைப்ஸ் இருக்கு இல்லையா, சிவியர் சோரியாசிஸ் இருக்க பேஷண்ட்ஸை நம்ம மக்கள் அதாவது சுற்றி இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் வருந்தத்தக்க வகையில் தான் இருக்குது. அந்த பார்க்குறவங்கள வந்து ஏதோ வந்து அவங்களுக்கு ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு வியாதி வந்துட்ட மாதிரி இந்த வார்த்தை என்ன சொல்லக்கூடாது. இருந்தாலும் நிறைய பேர் இப்படி பார்க்குறாங்க, அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது, அது அவங்கக்கிட்டேருந்து நான் தமக்கும் வந்துருமோன்னு பயப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இருக்கிற சோரியாசிஸ் அவங்க மூலம் யாருக்கும் பரவாது அப்படிங்கிறதுனால அவங்க கிட்டேருந்து தயவு செய்து நம்ம ஒதுங்கி இருக்கவே வேண்டியதில்லை, அவங்களையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகலாம். அதனால் அவங்கள தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அவங்கக்கிட்ட அவங்கள மேலும் மகிழ்ச்சி படுத்தும், அவங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தானாகவே இந்த சோரியாசிஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
சார், இப்போது இந்த சோரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல சார், அவங்கலாம் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட வந்து இது பண்றாங்க பேசுறாங்க, எனக்கு இது இருக்கனால இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு செய்யுது அப்படின்னா யோசிப்போம்ல சார்?
பொதுவாக சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் நமக்கு ரெண்டு விதமா வருவாங்கங்க. முதல் தர சோரியாசிஸ் வந்து வருவாங்க, ஏற்கனவே பல ஆண்டுகளாக சோரியாசிஸோட வருவாங்க. இப்போ முதல் தர சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வரும் பொழுது அவங்க கிட்ட சோரியாசிஸ்னு சொல்லும் பொழுதே அதை வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து அவங்க மனது பாதிக்காத வகையில் வருத்தப்படாத வகையில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா பெரும்பான்மையானவர் நம்ம சமுதாயத்தில் இன்னும் சோரியாசிஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய வியாதியாகவும் அது ஒரு பெரிய வருந்தத்தக்க விஷயமாகவும் தான் நான் அவங்க நினைக்கிறனால சோரியாசிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அதை ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ பேஷண்ட்ஸுக்கிட்ட எப்படி அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதே ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி க்ரானிக் பேஷண்ட்ஸ், நீங்கள் சொல்ல ஏற்கனவே பல டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இல்லை இங்கே வந்தால் நிரந்தரமாக சரியாகுமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வரக்கூடிய பேஷண்ட்ஸை கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த வியாதியை பற்றி அதிகமாக புரிஞ்சிருக்கனால பெரும்பான்மையான டாக்டர்கள் வந்து சிலர் முததறியே சொல்லிடுறாங்க இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வியாதி தான், முழுசாக குணப்படுத்தக்கூடிய வியாதி அப்படிங்கிறனால அந்த வியாதியை பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாத வைத்தியம் கிடைத்தா போதும் அப்படிங்கிற வகையில் டாக்டர் தேடி வராங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா போதும்.
சார், இப்போ இந்த சோரியாசிஸ் நோயை பற்றி நீங்க மக்களுக்கு எதுனாச்சும் தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குங்களா சார்?
இந்த சோரியாசிஸ் வியாதியை பத்தி முக்கியமா ரெண்டு விஷயம் மக்கள்கிட்ட நான் சொல்லணும். ஒன்னு எப்படின்னா ஒரு சோஷியல் மித் அப்படிம்பாங்க, மித்துனா அது ஒரு மூட நம்பிக்கை கிட்டத்தட்ட. என்னன்னா இந்த சோரியாசிஸ் ஒருத்தட்டேந்து ஒருத்தருக்கு பரவும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டதான், இருந்தாலும் நான் திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். சோரியாசிஸ் உங்கள் கணவனுக்கு இருந்தாலும் சரி, உங்கள் மனைவிக்கு இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒருத்தட்டேருந்து ஒருத்தருக்கு பரவாது. இல்லை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மாமியார், உங்கள் இன்லாஸ் அதை மாமியார் மாமனார் யாருக்கு இருந்தாலும் பரவாது. பொதுவாக இந்த மாதிரி வயசானவங்க வரும் பொழுது என் மருமகள் பயப்படுறா, எங்கள் மாப்பிள்ளை பயப்படுறாரு, குழந்தைகளை தூக்குனா அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அதனால பரவாது, அவங்களுக்கு சோறு ஊட்டுறதுனால பரவாது, எதுனாலையும் பரவாது. அதனால் அவங்கள எக்காரணத்தை கொண்டும் அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை, அவங்கள விட்ட பயப்படவும் வேண்டியதில்லை. சோரியாசிஸ் அவங்கக்கிட்டேருந்து உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் வராது. இன்னொரு விஷயம் எகைன் அதே மாதிரி சொல்கிறோம், சோரியாசிஸ் பேஷண்ட்ஸை அரவணைச்சு தயவுசெய்து அவங்கக்கிட்டேயும் நட்போடையே இருங்க, அவங்கனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல விரும்புவது. சோரியாசிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல விரும்புவது என்னென்னா, சோரியாசஸ் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினைக்காதுங்க. இது ஒரு பெரிய வியாதி கிடையாது, உங்களுக்கு இது வந்து அழகு சம்பந்தமான பிரச்சனை தான். அதனால நீங்கள் வந்து இது இனிமேல் வரவே கூடாதுன்னு நீங்கள் டாக்டர் மாற்றிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைக்க போகிறதில்ல. அதனால நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த வைத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்றதுனால சோரியாசிஸை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் பார்க்க போனால் இந்த நம்ம உலகத்து ஊரில் வந்து சமுதாயத்தில் அதிகமாக காணப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த வியாதிகளுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுமையான வைத்தியம் இல்லையோ அதை வைற்று இதை நாங்கள் முழுமையாக குணப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி மக்களை அலைக்கழிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். சோரியாசிஸ் என்பது முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய வியாதி மட்டுமே. அதனால் வாழ்வில் இருந்து உங்கள் வாழ்விலிருந்து முற்றிலுமாக திரும்ப வராமல் அதை செய்ய முடியாது. அதனால் அப்படி சொல்ற யாரையும் நம்பி நீங்க ஏமாற வேண்டாம்.
ஓகே சார், இப்போ சோரியாசிஸ் நோயை பற்றி ரொம்பவே அருமையான தகவல்கள்லாம் சொன்னீங்க சார். இப்போ அந்த சோரியாசிஸ் நோய் வந்துட்டு அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த உடம்புல தழும்பு மாதிரிலாம் இருக்குங்கல்ல சார்?
ஆமா.
அதை வந்து எப்படி சார் அதை க்யூர் பண்ண முடியும்?
இல்ல, சோரியாசிஸ் வந்து இந்த ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ் அதை கட்டுப்படுத்தினா அந்த இடத்துல வந்து அது இருந்தவனுக்குண்டான அடையாளங்கள் சில இடங்கள்ல இருக்கும். அது சோரியாசிஸ் ரெமிஷன் சொல்றோம் இல்லையா, இப்போ 6 மாசத்துல இருந்து அது 1 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அதாவது 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அவங்க உடம்புல சோரியாசிஸே இல்லாமல் ஒரு நல்ல வைத்தியத்தின் மூலம் கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி பீரியடில் கிட்டத்தட்ட அந்த தழும்புகள் தானாகவே கொஞ்சம் நல்லா ஃபேட் ஆயிருங்க. அது ரொம்ப இருக்கா, சோரியாசிஸ் குறையிலே அதுவும் அந்த ஃபேட் ஆயிரும். சோரியாசிஸ் வந்து அந்த ரெமிஷன் பீரியடில் பெரிய தழும்புகளை விட்டு செல்வதில்லை. பெரும்பாலும் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க, நார்மலாக தான் இருக்காங்க உடம்பு கை கால்லாம்.
சோரியாசிஸ் நோயை குறித்து பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சோரியாசிஸ் பத்தி ஓரளவுக்கு இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற வகையில சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோரியாசிஸ் பேஷண்ட்ஸு குறிப்பா சொல்றேன், நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேணா. எவ்வளவோ வியாதிகள் நாட்டில் இருக்கு, உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதாவது உங்கள் தோல் அதிகமாக உற்பத்தி ஆகுது, உதிர்தல் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் தான், இது எந்த விதத்துலேயும் ஒரு வியாதியே இல்லை. அதனால் எந்த விதத்துலேயும் நீங்கள் மன வருத்தம் அடையாதீர்கள். அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், சோரியாசிஸ் ஒருத்தட்டேருந்து ஒருத்தருக்கு பரவாது. அதனால அவங்க கிட்டேருந்து நீங்கள் தள்ளி இருக்கவும் வேணாம், அவங்கள கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம். பண்பலை நேயர்களுக்கு மீண்டும் நன்றி. வணக்கத்துடன் டாக்டர் கார்த்திகேயன்.
நேர்களே, இதுவரை சோரியாசிஸ் நோய் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எம் கார்த்திகேயன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.